அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வணக்கம் வேத ஆராய்ச்சி அன்பர்களே, நம்பிக்கையின் தேவன் இக்காலை வேளையில் நம்மோடு இருக்கிறார். நீங்களும் இயேசு கிறிஸ்துவை நம்பினால் அல்லது விசுவாசித்தால் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்வில் காண்பீர்கள். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள்.
செம்பாதம் சேவிக்க யுவேளை ஐயா நின் அடி பணிந்தே, செய்யனின் செம்பாதம் சேவிக்க யுவேளை ஐயா நின் அடி பணிந்தே, தெய்வன் பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே. சிற்றின்பமும் மேற்கொள்ளும் நாச ஏக்கம் தாக்கி தடுமாறி தயங்கிடும் விளையில் தூக்கி தற்காத்தருள்வார், தாக்கி தடுமாறி தயங்கிடும் விளையில் தூக்கி தற்காத்தருள்வார், தெய்வன் பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே. செல்ல எந்தாய் துணிவேனோயா, குந்தி கமலமம் பூமாலை கோத்துனி பொற்பாதம் பிடித்து கொள்வே, குந்தி கமலமம் பூமாலை கோத்துனி பொற்பாதம் பிடித்து கொள்வே, தெய்வன் பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே. சேற்றில் பல வேளை பலமின்றி தேவே தவறிடினும் கூவி விழித்து தன் மார்போடனை தன் வாயாவும் பொறுத்தனதா, கூவி விழித்து தன் மார்போடனை தன் வாயாவும் பொறுத்தனதா, தெய்வன் பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே. பாசம் பற்று ஆவலாய் நின் தீரு பூசை பீடம் படைத்தே மோசவழிதனை முற்றுமாகற்றியன் நேசனே நினை தொழுவே மோசவழிதனை முற்றுமாகற்றியன் நேசனே நினை தொழுவே தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மானதானந்தமே பிரித்திடுமோ தெய்வன்பை பிற சிருஷ்டியோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பிரித்திடுமோ தெய்வன்பை தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மானதானந்தமே செய்யனின் சிம்பாதம் சேவிக்க யுவேளை ஐயா நீனடி பணிந்தே செய்யனின் சிம்பாதம் சேவிக்க யுவேளை ஐயா நீனடி பணிந்தே தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மானதானந்தமே
கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் யோவான் 9 29 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே இயேசு கிறிஸ்து பிறவி குருடனாய் இருந்த ஒருவனை குணமாக்கினார் என்றும், இது ஓய்வு நாளிலே செய்யப்பட்டபடியினாலே பரிசேயர்களுக்கு எரிச்சல் உண்டாக்கியது என்றும் சிந்தித்தோம். இயேசுவை குற்றவாளி என்று தீர்க்கும்படியாக அவன் பாவியான மனுஷன் என்று பார்வையற்ற மனிதனையே சொல்ல வைக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் அவனோ அவர்களை பார்த்து, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமற் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியதென்ன? அவருக்கு சீஷராக உங்களுக்கும் மனதுண்டோ என்று கேலி செய்வது போல கேட்கிறான். அதற்கு அவர்கள், நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசேயனுடைய சீஷர் என்று பெருமையாக சொன்னதை வாசித்தோம். பாருங்கள் யோவான் 9:29-34 வரை. மோசேயுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறியோம் என்றார்கள். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். அவர்கள் அவனுக்கு பிரதித்திரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். ஏற்கனவே சொன்னேன், வாக்குவாதம் செய்யும்பொழுது ஏதாவது கேள்விக்கு பதில் தெரியவில்லை என்றால் வேடிக்கையாக பேசி முடிக்க முயல்வார்கள். ஆனால் இந்த மனிதனோ எல்லாவற்றையும் முறைப்படி பேசி தேவனிடத்திலிருந்து வந்த ஒருவர் மட்டும்தான் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியும் என்று மிக தெளிவாக அவர்களுக்கு கூறிவிடுகிறான். ஆனால் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், இதுவரை அவன் இன்னமும் இயேசுவை சந்திக்கவில்லை. இப்பொழுது இந்த மத தலைவர்களுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. இப்பொழுது அந்த மனிதனை புறம்பே தள்ளிவிடுகிறார்கள். இவ்வாறு செய்வதனாலே அவன் இனி தேவாலயத்துக்குள்ளே வர முடியாது. ஒரு குஷ்டரோகியை தள்ளிவிடுவது போல அவனை தள்ளிவிட்டார்கள். சமுதாயத்திலேயும் சமயம் தொடர்பான காரியங்களிலேயும் இவன் தொடர்பு கொள்ள முடியாதவனாய் தள்ளிவிடுகிறார்கள். இப்பொழுது பார்வையற்ற அந்த குருடன் இயேசுவை சந்திக்கிறான். பாருங்கள் யோவான் 9:35-38 வரை வாசிக்கிறேன். அவனை அவர்கள் புறமே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாயிருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். இயேசுவை சந்தித்து பேசாமலேயே இயேசுவுக்காக அந்த சமய தலைவர்களிடத்திலே இவ்வளவு காலம் அவன் வாதாடி கொண்டிருந்தான். ஆனால் அவர்களோ அவனை புறம்பாக்கிவிட்டார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவே அவனை தேடி வருகிறார். எத்தனை அருமையான ஒரு சம்பவம் இல்லையா? அருமையானவர்களே, எப்பொழுதுமே இயேசுதான் மனிதர்களை தேடி வருகிறவராயிருக்கிறார். கடந்த பல நாட்களாக அவனை அவர் ஆயத்தப்படுத்தினார் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது இந்த மனிதன் தேவனுடைய குமாரன் மேலே முழுமையான விசுவாசத்தை வைக்கிறான். அவன் கடந்து வந்த சம்பவங்கள் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் விசுவாசத்தை பலப்படுத்திவிட்டது, அவனுடைய சிந்தனையை தெளிவாக்கிவிட்டது. இப்பொழுது இறுதியான படியிலே ஏறுவதற்கு அவன் ஆயத்தமாகிவிட்டான் என்பதை இயேசு அறிந்து கொண்டார். இவன் திறந்த மனதுள்ளவனாகவும் உண்மையுள்ளவனாகவும் இருந்தான். இயேசு கிறிஸ்தனிடத்திலே அவன் சரியான கேள்வி கேட்டான். அவரிடத்தில் நான் விசுவாசமாயிருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். அவரை அறிந்து கொள்ள அவன் வாஞ்சையாயிருந்தான். இயேசு மிக அழகாக, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்று சொன்னார். இயேசு அவனை படிப்படியாய் வழிநடத்தி வந்தார். இறுதியாக அவனே அவருடைய பாதத்திலே விழுந்து விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி பணிந்து கொள்கிறான். அருமையானவர்களே, பாவத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் இதுதான் வழிமுறைகள். நாம் பார்வையற்றவர்களாக இருந்தோம், தேவனை விட்டு தூரமாயிருந்தோம், நம்முடைய நிலை என்ன என்பதை கூட நாம் அறியாதவர்களாக இருந்தோம். பின்னர் இயேசு கிறிஸ்து வந்தார், அவரை நமக்கு வெளிப்படுத்தினார், நம்முடைய கண்களை திறந்தார், நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை நமக்கு விளக்கி காண்பித்தார். பின்னர் நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். ஆம் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னோம். இப்பொழுது நாம் அவரை தொழுது கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். யோவான் 9:39. அப்பொழுது இயேசு, காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். இது மிக வினோதமான ஒரு வாக்கியமாயிருக்கிறது. சரீரப்பிரகாரமான கண்கள் அவர்களுக்கு இருந்தாலும் ஆவிக்குரிய வகையிலே அவர்கள் பார்வையற்றவர்களாயிருக்கிறார்கள். ஒருவன் நான் பார்வையற்றவனாய் இருக்கிறேன் என்பதை ஒத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தால் அவனுக்கு ஆவிக்குரிய வெளிச்சத்தை அவர் தருவார். 1 கொரிந்தியர் 2:14 சொல்லும்பொழுது அப்போஸ்தலனாய பவுல், ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான் என்று சொல்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்திற்குள்ளே வந்தும் சத்தியம் எது, அவர் என்னுடைய இரட்சகர் என்பதை அறிந்து கொள்ள முடியவில்லையே என்று சொல்வீர்கள் என்றால் நீங்கள் பார்வையற்றவர்களாயிருக்கிறீர்கள். பரிசேயர்கள் சரீர கண்கள் இருந்தாலும் ஆவிக்குரிய நிலைமையிலே பார்வையற்றவர்களாகவே இருந்தார்கள். தேவனை அறியாதவர்கள் தூரமாயிருக்கிறார்கள், அவர்கள் இருளிலே இருக்கிறார்கள். இருந்தாலும் அப்படிப்பட்ட மனிதர்களையும் படிப்படியாக அவர் தன்னிடத்திலே கொண்டு வருகிறார். தேவனை அறியாத சூழ்நிலையிலே வாழ்கிற யாராவது இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்களாய் இருப்பார்கள் என்றால் எப்படியாவது அவர்களுக்கு அவர் நற்செய்தியை கொண்டு சென்று விடுகிறார். அதே வேளையிலே ஞாயிறுதோறும் ஆலயத்திற்கு வந்து வசனங்களை கேட்டுக்கொண்டே இருந்தாலும் அவனுக்கு மன விருப்பம் இல்லை என்றால் அவன் வெளிச்சத்தை கண்டுகொள்ள முடியாது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியங்களை அவர் உலகத்தின் ஒளியாயிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருந்தும் நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் ஆவிக்குரிய பார்வையற்றவர்களாயிருக்கிறீர்கள். ரட்சகரை குறித்த அறிவின் வெளிச்சத்தில் இருந்தும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களை ரட்சிக்க வேறு யாரும் இல்லை. யோவான் 9:40-41. அவருடனே கூட இருந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்டபொழுது நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராயிருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். பார்வையற்ற அந்த மனிதன் சரீர கண்களையும் பெற்றுக்கொண்டான், ஆவிக்குரிய கண்களையும் பெற்றுக்கொண்டான். ஆனால் இந்த சமய தலைவர்கள் குருடராயிருக்கிறார்கள். இயேசு தன்னை இவ்வளவு தூரம் வெளிப்படுத்திய பிறகும் அவரை அறிந்து கொள்ள முடியாதவர்களாய் போய்விட்டார்கள். அருமையானவர்களே, எத்தனையோ மாதங்களாக எத்தனையோ வருடங்களாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ச்சியாக கேட்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் மேலே உங்களுடைய முழு விசுவாசத்தையும் வைத்து அவர் என்னுடைய இரட்சகர் என்ற நிச்சயத்தோடு இன்றைக்கு இருக்கிறீர்களா? ஆண்டவர் என் பாவத்தை மன்னித்திருக்கிறார், என்னை அனுதினமும் வழி நடத்துகிறார், நான் அவருடைய பிள்ளை என்ற சந்தோஷம் உங்களுக்கு உண்டா? சற்றே யோசித்து பாருங்கள். இப்பொழுது நாம் யோவான் 10 கடந்து செல்கிறோம். அந்த நாட்களிலே இருந்தது போல இப்பொழுதும் அந்த தேசத்திலே ஆட்டு மந்தைகள் இருக்கிறது, அதாவது பொதுவான மந்தை என்று சொல்லப்படுவது. இன்றைக்கும் நம்முடைய தேசங்களிலேயும் சில கிராமங்களிலே இது இருக்கிறது. எல்லா வீடுகளிலே உள்ள ஆடுகள் மாடுகள் மொத்தமாக ஒரு இடத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். பின்னர் அதை சிலர் கொண்டு போய் மேய்ப்பார்கள், மீண்டுமாக பத்திரமாக கொண்டு வருவார்கள். கொண்டு வந்து யார் யார் வீடுகளுக்கு அந்த சொந்தமோ அங்கே ஒப்படைப்பார்கள். இரவிலே தங்களுடைய வீட்டிற்கு அவர்கள் போய்விடுவார்கள். மீண்டுமாக அடுத்த நாள் காலையிலேயும் ஒவ்வொரு வீடுகளிலேயும் ஆடுகள் மாடுகளை போய் அவர்கள் பத்திக் கொண்டு மேய்க்கும்படியாக புறப்பட்டு போவார்கள். யோவான் 10:1-2 பாருங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாயிருக்கிறான். ஆட்டு மந்தை என்று சொல்லப்படுவது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. இங்கே இயேசு என்ன சொல்கிறார்? தான் வாசல் வழியாய் வந்தேன் என்று கூறுகிறார். அது மட்டுமல்ல, வாசல் வழியாய் வராதவர்கள் கள்ளரும் கொள்ளைக்காரருமாயிருக்கிறார்கள் என்றும் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து வாசல் வழியாய் வந்தார். சட்டப்படி அவர் அங்கே வந்தார். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலாக அவர் வந்தார். கலாத்தியர் 4:5 வசனத்திலே பவுல் சொல்லும்பொழுது, காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானோருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று தெளிவாய் சொல்லியிருக்கிறார். தீர்க்க தரிசனத்தின்படி லூக்கா 1:32 வசனத்திலே நாம் பார்க்கிறது போல தாவீதின் வம்ச வழியிலே அவர் வந்தார். மிக 5:2 வசனத்திலே தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறபடி பெத்லகேமிலே வந்து பிறந்தார். ஏசாயா 7:14 வசனத்திலே சொல்லியிருக்கிறது போல அவர் கன்னியின் வயிற்றிலே பிறந்தார். ஏசாயா 11:1 வசனத்திலே நாம் பார்ப்பது போல ஈசாயின் துளிராய் இருந்தார். இயேசு கிறிஸ்து வந்து தோன்றிய காலகட்டத்திலே தாவீதின் வம்சமானது சாதாரண விவசாய குடும்பமாக மாறிவிட்டது. அப்பொழுது ராஜ மதிப்பு எதுவும் அந்த குடும்பத்திற்கு இல்லை. ஈசாய் ஒரு காலத்திலே பெத்லகேமிலே ஒரு சாதாரண விவசாயியாகத்தான் இருந்தார். சொல்லப்போனார், அவர் ஆடுகளை வளர்த்து வந்தார். மகன் தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு அரசனானான். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அந்த குடும்பம் மீண்டுமாக மிக சாதாரணமான நிலைமையிலேதான் இருந்தது. ஒரு தச்சருடைய குடும்பத்திலே இயேசு வந்தார். அவர் மேசியாவாக வாசல் வழியே வந்தார். அவரை தவிர வேறு யார் தாங்கள் மேசியா என்றாலும் அது கள்ளரும் கொள்ளையருமாகவே இருக்க முடியும். கடந்த அதிகாரத்தில் நாம் பார்த்தபொழுது இந்த சமய தலைவர்கள் இயேசுவினால் சுகம் பெற்று ஒரு மனிதனை புறமாக்கினார்கள். இயேசுவையும் புறக்கணித்து சவால் விடுகிறார்கள். நாங்களும் குருடரோ என்றார்கள். அவர்கள் அப்படித்தான் குருடராய் இருக்கிறார்கள் என்பதையும் இயேசு தெளிவுபடுத்தினார். இப்பொழுது இயேசு தான் யார் என்பதை அவர்களுக்கு விவரிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மந்தையாயிருக்கிறார்கள், இயேசுவே நல்ல மேய்ப்பனாயிருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துகிறார். யோவான் 10:3, வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். வாசலை காக்கிறவர் யார்? அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேலே வந்தார். அவருடைய வல்லமையினாலேயே எல்லாவற்றையும் அவர் செய்தார். பரிசுத்த ஆவியானவரே அவருடைய ஆடுகளின் காதுகளை திறக்கிறார். இது கடந்த அதிகாரத்தோடு மிகவும் தொடர்புடையதாயிருக்கிறது. அந்த சமய தலைவர்கள் பார்வையற்றவர்களாகவும் செவிடர்களாகவும் இருந்தார்கள். அவருடைய சத்தத்தை அவர்களால் கேட்க முடியவில்லை. அவர் தனக்கு சொந்தமானவர்களை பேர் சொல்லி அழைக்கிறார். அவைகள் அவருடைய சத்தத்தை கேட்கிறது. அந்த பார்வையற்ற மனிதன் அவருடைய சத்தத்தை கேட்டான். சீமோன் பேதுரு அவருடைய சத்தத்தை கேட்டார். அவனுடைய பெயரை பேதுரு என்று மாற்றினார். பாறை என்று பொருள்படுகிறது. அவர் யாக்கோபை அழைத்தார், யோவானை அழைத்தார், நாத்தான் வேலை அழைத்தார், பிலிப்புவை அழைத்தார், எரிகோவின் பக்கத்திலே மரத்திலே உட்கார்ந்திருந்த சகேவை அழைத்தார். ஆம் பிரியமானவர்களே, அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். இயேசு நடுவானத்திலே வந்து திருச்சபையை அழைக்கும் பொழுதும் நம்மை அவர் பெயர் சொல்லி அழைப்பார். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பெயர் கூப்பிடப்படுவதை ஒருவேளை கேட்கக்கூடியவர்களாயிருப்போம். இது எத்தனை அருமையானதாயிருக்கும் இல்லையா? அவருக்கு என்னுடைய பெயர் தெரியும், உங்களுடைய பெயர் அவருக்கு தெரியும். அந்த நேரத்திலே நம்மை அவர் பெயர் சொல்லி அழைப்பார். நீங்களும் அவருடைய ஆடுகளிலே ஒன்றாயிருப்பீர்கள் என்றால் உங்களுடைய பெயரையும் சொல்லி அவர் அழைப்பார். அவர் தம்முடைய ஆடுகளை யூத சமயத்திலிருந்து வெளியே அழைப்பார். இயேசு பார்வை கொடுத்த மனிதனை அவர்கள் யூத சமயத்திலிருந்து புறம்பாக்கினார்கள். ஆம் பிரியமானவர்களே, இயேசு சமயத்தின் பிடியில் இருக்கிறவர்களை அதிலிருந்து வெளியே அழைப்பார். அவர் நம்மை சீஷத்துவத்துக்கு அழைக்கிறார். யோவான் 10:4, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. இன்றைக்கும் பெத்லகேமுக்கு பக்கத்திலே நீங்கள் செல்வீர்கள் என்றால் ஆட்டு மந்தையில் இருக்கிற ஆடுகளை காலையிலேயே மேய்ச்சலுக்கு செல்லும் மேய்ப்பன் அழைக்கும் பொழுது அவன் குரல் எழுப்பும் பொழுது அவனைச் சேர்ந்த ஆடுகள் தானாக வெளியே வந்து அவனை பின்பற்றுகிறதாயிருக்கிறது. அருமையானவர்களே, நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை மக்களுக்கு கொடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவருடைய ஆடுகளை அழைக்கிறார். ஆம், வாசல் காக்கிறவர் வேறு யாருமல்ல, பரிசுத்த ஆவியானவரே. அவர் கதவை திறக்கிறார். அப்பொழுது ஆடுகள் அவருடைய சத்தத்தை கேட்கிறது. இயேசு தன்னுடைய ஆடுகளை சில வேளைகளிலே சில திருச்சபைகளிலிருந்து வெளியே அழைக்கிறார். ஏனென்றால் அங்கே சரியான ஆகாரம் இல்லாதபடியினாலே சரியான ஆகாரம் கிடைக்கும் இடத்திற்கு அவர்களை வழி நடத்துகிறார். எந்த ஒரு மனிதனும் கர்த்தருடைய ஆடுகளை நிரந்தரமாக ஏமாற்றிக் கொண்டிருக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சத்தத்தை அறிந்து கொள்வார்கள். பாருங்கள், யோவான் 10:5, அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போவும் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஒருவேளை சிலர் ஒரு சில காலங்களுக்கு ஏமாற்றி வைத்திருக்கலாம். ஆனால் எல்லா காலங்களிலேயும் அவர்களை அப்படி ஏமாற்றி வைக்க முடியாது. ஒருவேளை கொஞ்ச காலம் அந்த ஆடுகள் அந்த திருச்சபையிலே நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் சீக்கிரமாக அது கர்த்தருடைய சத்தம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்வார்கள். ஆனால் அது அவருடைய சத்தம் இல்லாதிருக்கும் என்றால் அதையும் அவர்கள் கண்டுகொள்வார்கள். அதற்கு பின் கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக போதிக்கும் ஒரு மெய்ப்பனுக்கு பின் செல்வார்கள். இது ஆச்சரியமான ஒன்று, ஆனால் இது மிகவும் உண்மை பிரியமானவர்களே. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்காதவர்களை குறித்த கவலையோடு இருக்கும் ஊழியர்கள் உண்டு. ஆனால் அவர்கள் ஏன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவில்லை என்றால் அவர்கள் கர்த்தருடைய ஆடுகள் அல்ல. நாங்கள் செல்லுகிற இடத்தில எல்லாம் கர்த்தருடைய வசனத்தை கேட்க வாஞ்சியாய் இருக்கிறவர்களை பார்க்கும்பொழுது அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆடுகள் என்பதை அறிந்து கொள்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். யோவான் 10:6 பாருங்கள், இந்த ஓமையை இயேசு அவர்களுடனே சொன்னார், அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. இங்கே ஓமை என்று சொல்லப்பட்டிருப்பது சரியான மொழிபெயர்ப்பு அல்ல. ஏனென்றால் ஓமை என்ற கிரேக்க வார்த்தைக்கு பாரபோல் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த இடத்திலே பரோய்மியா என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் தனது சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்துவின் எந்த ஒரு ஓமையையும் எழுதவில்லை. ஆனால் அடையாள வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்பதை கூறியிருக்கிறார். யோவான் 6:35 நானே ஜீவாப்பம் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். இவைகள் ஓமைகள் அல்ல, தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற சில ஓவியங்கள் என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்து கூறியதை அவர்கள் அறிந்து கொள்ள முடியாத அளவு குருடராயிருந்தார்கள். மத்தேயு 13:9 வாசிக்கிறது போல இயேசு கிறிஸ்து காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லியிருக்கிறார். ஏன் கூறினார் என்றால், காதுகளை பெற்றவர்களாய் இருந்தாலும் கேளாதவர்களாய் இருந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய சத்தத்தை ஒருவேளை அவர்கள் கேட்கலாம், ஆனால் அது தேவனுடைய வார்த்தை என்பதை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. இது மிக முக்கியமான ஒரு காரியம் பிரியமானவர்களே. நீங்கள் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீர்கள். இது கர்த்தருடைய வார்த்தைகள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அது ஒரு வித்தியாசத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு பண்ண முடியும். ஏசாயா சொல்லியிருக்கிற அதே கருத்தை மத்தேயு 13:14 இயேசு கூறுகிறார். அவர்கள் கேட்டாலும் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள், பார்த்தாலும் அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் என்பதை கூறியிருக்கிறார். இரண்டாவதாக இயேசு ஆடுகளுக்கு வாசல் என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், யோவான் 10:7-8, ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாயிருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. இங்கே மற்றொரு காரியத்தை சொல்கிறார். சற்று முன்னர் ஆட்டுத் தொழுவத்தின் வாசல் என்றார், இப்பொழுது மேலும் ஒருபடி முன்னேறி நானே ஆடுகளுக்கு வாசல் என்று சொல்கிறார். இஸ்ரவேலை விட்டு வெளியே வருகிறவர்களுக்கு தானே வாசல் என்கிறார். பிறந்ததிலிருந்து பார்வையற்றவனாயிருந்து பார்வை பெற்ற மனிதனை அவர்கள் ஜப ஆலயத்தை விட்டு வெளியே தள்ளினார்கள். உடனடியாக இயேசு அந்த மனிதனை தேடி வந்து தான் யார் என்பதை அவனுக்கு வெளிப்படுத்தினார். இவ்வாறாக அந்த மனிதனுக்கும் அவர் வாசலானார். இப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவின் மந்தைக்குள்ளே வந்து அவரை பின் செல்லப் போகிறான். இந்த அதிகாரத்திலே இயேசு சொல்லும் இரண்டாவது முக்கியமான சத்தியம் இது. இதைப்போலத்த ஒரு சத்தியத்தை தான் யோவான் 15:5 சொல்லியிருக்கிறார். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று கூறுகிறார். பழைய ஏற்பாட்டிலே திராட்சை செடி என்று சொல்லும்பொழுது அது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறதா இருக்கிறது. இயேசு என்ன சொல்கிறார்? இனி இஸ்ரவேல் தேசத்தோடு உள்ள தொடர்பு முக்கியமல்ல, தன்னோடு உள்ள தொடர்பே முக்கியமானது என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர்கள் யூத சமயத்தையும் விட்டு வெளியே வர வேண்டும். மேசியாவாகிய இரட்சகராகிய தன்னண்டை வர வேண்டும் என்று சொல்கிறார். எனவேதான் நான் ஆடுகளுக்கு வாசல் என்கிறார். இப்பொழுது இயேசு சமய தலைவர்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இந்த கூட்டத்திலே சிலர் அவரை பின்பற்றினார்கள். மூன்றாவதாக மற்றொரு காரியம் சொல்கிறார். பாருங்கள், யோவான் 10:9-10, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இங்கே தெளிவாக நானே வாசல் என்று இயேசு சொல்கிறார். ஆம், அவர் ஒருவரே உள்ளே செல்வதற்கும் வெளியே வருவதற்குமான வழி. அவர் நமக்கு பரிபூர்ணமான வாழ்க்கையை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அருமையானவர்களே, இது இன்றைக்கு இருக்கிற திருச்சபைக்கு, கிறிஸ்தவ சங்கங்களுக்கு வானொலி அல்லது தொலைக்காட்சி ஊழியங்களுக்கு ஒரு நல்ல பரீட்சையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஊழியங்களினாலே ஒருவர் பணம் படைத்தவர்களாகிவிடுகிறார்களா? நல்ல மேய்ப்பனோடு கூட இதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அவர் பாவிகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் அவர்களுக்கு பூரணமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கவும் வந்திருக்கிறார். இதுவரை நாம் வாசித்த இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற நான்கு காரியங்களை நான் மீண்டுமாய் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவதாக, இயேசு கிறிஸ்து ஆட்டு தொழுவத்திற்குள்ளே வாசல் வழியாய் வந்தவராயிருக்கிறார். தொழுவும் இஸ்ரவேல் தேசம். இயேசு தனது ஆடுகளை யூத சமயத்திலிருந்து சடங்காச்சாரங்களிலிருந்து வெளியே கொண்டு வருவார். இரண்டாவதாக, ஆடுகளின் வாசல். இதை ஏழாவது வசனத்திலே பார்க்கிறோம். யூத சமயத்தை விட்டு வெளியே வருகிறவர்களுக்கு அவரே வாசலாயிருக்கிறார். அவர் அவர்களை பெயர் சொல்லி வெளியே அழைக்கிறார். அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் 40 வசனத்தில் நான் வாசிக்கிறது போல அவர்களை தனியே அழைக்கிறார். மூன்றாவதாக, நானே வாசல் என்கிறார். இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கும் புரஜாதியாருக்கும் வாசலாயிருக்கிறார். ரட்சிப்பின் வாசலாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவிலே உள்ளே வரவும் வெளியே போகவும் விடுதலை பெற்றவர்களாக இருக்க அவரே வாசலாயிருக்கிறார். நான்காவதாக, அவர் நானே மெய்ப்பன் என்று சொல்கிறார். இதை குறித்து அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் சிந்திப்போம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானோர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலையையும் சமாதானத்தையும் கொடுத்த வாசலாயிருக்கிறார் என்ற நிச்சயம் இருக்கும் என்றால் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நீங்கள் பேசுகிற விடுதலை குறித்தோ சமாதானத்தை குறித்தோ என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் எங்களோடு தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் சமாதானத்தையும் விடுதலையையும் கொடுக்க ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். இன்று அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல், இயேசுவே, நான் பாவியான மனிதன், என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னியும், நீர் என்னுடைய பாவத்திற்காக மரித்ததை நான் விசுவாசிக்கிறேன், என்னை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும், நான் உம்முடைய சீடனாக அனுதினமும் உம்மை பின்பற்றி வர நான் வாஞ்சியோடு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுவோமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, பிறவி குருடனை நீர் குணமாக்கியது மட்டுமல்ல, அவனுடைய ஆத்ம ரட்சிப்பை குறித்து அக்கறை உள்ளவராய் அவனை தேடி வந்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் சரீரத்திலே தேவை உள்ளவர்களாய் காணப்படுகிறவர்களுக்கு நீர் இறங்கி அவர்களுக்கு தேவையான சுகத்தையும் பலத்தையும் நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீரத்திலே சுகத்தை பெற்றவர்களாக மட்டுமல்ல, தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக உமை இரட்சகராக கண்டுகொண்டவர்களாக வாழ நீரே அனுக்கிரகம் பண்ணும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்மை ஏற்கனவே இரட்சகராக அறிந்து கொண்ட ஒவ்வொருவரும் தொடர்ந்து உமக்குள்ளே வளரவும் கனி கொடுக்கவும் நீர் கிருபை தாரும். வாசலாகிய உம்மிலே உள்ளேயும் புறமேயும் விடுதலையோடு வந்து போகத்தக்கதாக விடுதலை பெற்ற வாழ்க்கையை வாஞ்சிக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த வாழ்க்கையை நீர் தந்தரல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வரும் நாட்களிலேயும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீதிமொழிகள் 15:33. நீதிமொழிகள் 15:33.